நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் சாசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் ரெண்டு சத்சங்கத்திற்கு முன்னால் ஒரு அன்பரால் முன்வைக்கப்பட்ட மூன்று கேள்விகளில் மூன்றாவது கேள்வியை எடுத்து அதை பற்றி சிறிய விடயங்களை சிந்திப்போம். முதலாவது வகுப்பில் அவர் கேட்டிருந்தால் பொருள் உலகம் பொருட்களை பற்றிய சிந்தனை, அதனுடைய சுருக்கம் சொல்லுவீர்களா என்று மீண்டும். இறுதி கடைசி சத்சங்கத்தில் அவருடைய இரண்டாவது கேள்வி உயிரை பற்றிய விடயங்கள், உயிரின் நிலைகள், உயிரின் இயக்கம் பற்றிய ஒரு மீளாய்வு. மூன்றாவது அவர் வைத்த கேள்வி இன்று மீண்டும் அனுப்பியிருக்கின்றார், கடவுளின் இயக்கம் கடவுளின் நிலைகள் பற்றி சிறிது சிந்திப்பீர்களா என்பது அவருடைய கேள்வி. இது மூன்றும் தான் சைவ சித்தாந்தத்தில் வரிசை கிரமம், அவர் அதை மீளாய்வு செய்கின்றார் என்பது மிகவும் நன்றாக புரிகின்றது. ஆகவே பொருளை பார்த்தோம், அது ஆன்ம தத்துவத்தில் கடவுளினால் சிருஷ்டிக்கப்பட்டது பொருளுலகம். அதை தொடர்ந்து ஆன்மாவை பற்றி பார்த்தோம், உயிர், உயிரின் இயல்புகள், ஆறு முக்கிய இயல்புகள், உயிரின் செயல்பாடுகளை பற்றி கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்று இவை ரெண்டையும் இயக்கும் இறைவனுடைய விடயத்தை பற்றி சிறிது சிந்திப்போம் என்று கேட்டிருக்கின்றார். மற்றவர்களுடைய கேள்விகளையும் எதிர்பார்க்கின்றேன். வரும் வகுப்புகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சைவ சித்தாந்த மீளாய்வில் இந்த கேள்விகளுக்கு விடைகளை காணலாம். முடிந்தவர்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகள் இருந்தால் அனுப்புங்கள். இன்று நாங்கள் இறைவனை பற்றி பார்க்கப் போகின்றோம். தெரியாத விடயமல்ல, முழுமையாக பார்த்து விட்டோம். இருப்பினும் சுருக்கமாக அவர் கேட்டதற்காக இறை நிலையை பற்றி சிந்திப்போம். ஸோ இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களில் சொன்னப்பட்ட எல்லா 36 தத்துவங்களையும் இயக்குகின்றார் என்று பார்த்திருக்கின்றோம். இதில் இந்த பொருள்களை நாங்கள் கருவிகள் மூலமாகத்தான் உயிர்கள் உணர்கின்றன என்றதையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த கருவிகள் இல்லாவிட்டால் இந்த பொருட்களை நாங் உயிர்கள் எடுக்கலாமா இல்லையா என்ற முதலாவது கேள்வியை இங்கு வைத்து இந்த இன்றைய சத்சங்கத்தை தொடங்குவோம். கருவிகள் இல்லாவிட்டால் கூட பொருட்களை உயிர்கள் நுகரலாம், அது என்ன முறையில்? ஆக ஒரே ஒரு முறையில்தான், திருவருளால். ஆகவே அந்த திருவருள்தான் எல்லாவற்றிற்கும் மிகவும் முக்கியமானது. எங்களுடைய இந்த மாயா உலகத்தை வெல்வதற்கு அதுதான் தேவை. நாங்கள் பக்குவப்படுகின்றோம், பக்குவப்படுகின்றோம், பக்குவப்பட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றோம், சிந்திக்கின்றோம், செயல்படுகின்றோம். சிறிதாக பக்குவம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால், நாங்கள் செய்யும் விஷயங்களை நாங்கள் அறிவுத்திறனில், உலகியல் அறிவுத்திறனில் அதை அறிந்து பக்குவமாக செய்வது பக்குவப்படுதல் அல்ல. சைவ சித்தாந்தத்தில் பக்குவப்படுதல் என்பது திருவருள்தான் இவற்றையெல்லாம் செய்கின்றது என்பதை எப்போது உணர்கின்றோமோ அப்போதுதான் நாங்கள் பக்குவப்படுகின்றோம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் மிகவும் அழகாக சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே பக்குவத்திற்குரிய அந்த சொல்லுக்குரிய கருத்து என்னவென்றதை எல்லோரும் நாங்கள் மனத்தில் பதிக்க வேண்டும். பக்குவம் என்பது எங்களுடைய அனுபவத்தால் செய்யும் விஷயங்களில் பக்குவப்படுதல் அல்ல. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் தரப்பட்ட எல்லா விடயங்களையும் இயக்குகின்ற இறைவனின் திருவருளை நாங்கள் எப்போது உணர்கின்றோமோ, உணர்வதென்றால் உணர்வதற்கு எத்தனையோ பிறப்புகள் எடுக்கலாம் முழுமையாக, ஆனால் அந்த திருவருள்தான் இவற்றையெல்லாம் செய்கின்றதென்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சிறிது சிறிதாக அதன் வழியில் சென்று எங்களுடைய சாதனையை பெருக்க வேண்டும். ஆகவே அதை முதல் ஏற்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும். அதன் பிறகுதான் நிட்டை கூடலாம் என்று சைவ சித்தாந்தம் தெளிவாக கூறுகின்றது. அதைத்தான் கிரியா பாபாஜியும் பல முறை அறை கூவுகின்றார் அவருடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில். ஆகவே இந்த பக்குவப்படுதலை என்று பார்த்தால் கூட அங்கு கூட திருவருள்தான் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய உடல், இறைவன் தந்த உடல் கருவுடல் என்று பார்த்திருக்கின்றோம், கருவினால் உருவாகும் உடல். ஆனால் இறைவனின் உடல் அது திருவருளால், திருமேனியால், திருவருளால் வரும் திருமேனி. ஆகவே நாங்கள் இந்த உடலில் இருக்கும் கருவிகளை, அதாவது இந்த கருவிகளால் கிடைக்கும் இந்த பொருட்களை, மாயைகளை வெல்ல வேண்டுமென்றால் எங்களுக்கு திருவருள் தேவை. இந்த கருவுடலில் இருந்து கருவிகளுக்குள் அகப்பட்டு நாங்கள் அவற்றில் சிக்குண்டு தவிக்கின்றோம், அதுதான் உண்மை. இந்த விடயத்தை முன்வைத்து எங்களுடைய பரம்பொருளின் நிலையை, அவர் செய்யும் விடயங்களை பற்றி சிறிது சிந்திப்போம் என்று. பரம்பொருள் சுரூப நிலையில் பரமசிவனாகவும் பராசக்தியாகவும் இருந்து தடத்த நிலைக்கு ஆதிசிவன் ஆதிசக்தியாக வந்து முப்பொருள் உண்மைகளான பதி, பசு, பாசத்தில் பதியாக வந்து அதற்கு கீழே பரநாதம் பரவிந்தாக இருந்து இந்த செய்முறையை, இந்த ப்ராஜெக்ட் என்று சொல்லும் செயல்முறையை உருவாக்கி இந்த 36 தத்துவங்களை தந்து இயக்குகின்றார் என்பதை பார்த்துவிட்டோம். அப்படியான இறைவன் இவற்றையெல்லாம், அவருக்கு உண்மையாக இச்சாசக்தி இல்லாவிட்டாலும் இந்த ஆன்மாக்கள், ஆணவத்தில் கட்டுண்டு இருக்கும் ஆன்மாக்களை அதிலிருந்து தளர்த்துவதற்கு, விடுவிப்பதற்காக நல்ல எண்ணம் கொண்டு, ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர் இதை செய்கின்றார் என்றும் பார்த்துவிட்டோம். ஆகவே அவருடைய நிலை, சொரூப நிலையில் என்ன என்று பார்த்தால் சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்தத்துக்குரிய விளக்கம் என்ன? சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்து சித்து ஆனந்தம்தான் சச்சிதானந்தமாக உள்ளது, அது சொரூப நிலை. அந்த நிலையில் சத்தாக இருப்பது அந்த சமஸ்கிருத சொல்லுக்குரிய தமிழ் சொல்லு இறைவன். சித்தாக இருப்பது அறிவு ஆகிய விழிப்புணர்வு ஆனந்தம். அது ரெண்டிலிருந்தும் கிடைக்கும். பிளிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், பேரானந்தம். இந்த மூன்றும் சத்து சித்து ஆனந்தம்தான் இறைவனின் நிலை. சொரூப நிலையில் சச்சிதானந்தமாக இருக்கின்றான். இந்த இறைவனுக்கு எண்குணத்தான் என்ற பெயர் உண்டு. இறைவனுக்கு 8 குணங்கள் உண்டு. கடந்த வகுப்பில் உயிர்களின் குணங்கள் இயல்புகளை பார்த்தோம். இன்று இறைவனை பார்க்கின்றோம். அவன்தான் ஆதி இயக்கத்தில் இருப்பவன். அந்த எண்குணத்தானைத்தான் சச்சிதானந்தம் என்றும் சொல்லுகின்றோம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் அதை சொல்லுகின்றார், சொல்லியிருக்கின்றார், அதை சித்தத்துக்குள் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த சத்து ஆகிய இறைவனும் சித்து ஆகிய அறிவு ஆகிய விழிப்புணர்வும் சேர்ந்து பேரானந்தத்தை தருவது சச்சிதானந்தம். ஆகவே இறைவனின் 8 குணங்களும் இந்த சச்சிதானந்தத்துக்குள் அடக்கம். அது எப்படி சைவ சித்தாந்தத்தில் அடக்கம் என்பதையும் பேராசிரியர் நன்றாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த சத்து என்றதில் இந்த 8 குணத்தில் 4 குணங்கள் அடங்குகின்றன. சித்து என்பதில் 3 குணங்கள் அடங்குகின்றன. ஆனந்தத்தில் இறைவனின் 1 குணம் அடங்குகின்றது. எண்குணத்தில் இந்த சத்து என்றதில் இறைவனின் 4 குணங்கள் அடங்குகின்றன என்று சொன்னேன். அவற்றை ஒருக்கா பார்ப்போம். இறைவனின் குணத்தில் ஒன்று சுதந்திரமாக முடிவெடுப்பவன் என்று படித்திருக்கின்றோம். அது முதலாவது குணம், சத்து என்ற நிலையில் அடங்கும் குணம். இரண்டாவது குணம் தூய உடம்பினனானவன், அவனுடைய உடல் எப்பவும் தூய்மையானது. மூன்றாவது குணம் இயல்பாகவே பாசமற்றவன், அவன் ஆன்மாக்கள் போல உயிர்கள் போல அல்ல, அவன் இயல்பாகவே பாசமற்றவன். நான்காவது முடிவிலா ஆற்றல் பெற்றவன், இன்ஃபினிட்டி. அவனால் எதையும் செய்ய முடியும், எதையும் அறிய முடியும். இந்த 4 நிலைகளையும் சத்தாக சத்துக்குள் வைத்திருக்கப்படுகின்றது என்று பேராசிரியர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இனி அவனுடைய 5வது குணமான இயற்கை உணர்வினன் என்று படித்திருக்கின்றோம். முற்றும் அறிபவன் என்று இன்னொரு குணம் படித்திருக்கின்றோம். அதைவிட பேரருள் உடையவன் என்று இன்னொரு குணம் படித்திருக்கின்றோம். இந்த 3 சித்துக்குள் அடக்கம். இறுதியாக இருப்பது அன்பே வடிவானவன், அது ஆனந்தத்துக்குள் அடக்கம். ஆகவே அவனை எண்குணத்தான் என்றாலும், அவனுடைய எண்குணத்தை சொன்னாலும் சரிதான், அவனை சச்சிதானந்தம் என்றாலும் சொன்னாலும் சரிதான், இரண்டும் ஒன்றே என்று பேராசிரியர் மிகவும் அழகாக விளங்கப்படுத்தினார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து ஆகவே அப்படியான இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து இவற்றையெல்லாம் செய்கின்றான். அவனுடைய இந்த 8 குணங்களையும் சைவ சித்தாந்த முறைப்படி சிறப்பியல்பு என்று பேராசிரியர் சொல்லித்தந்தார். இறைவனின் சிறப்பியல்புகள் தான் இந்த 8 குணங்களும். அவனுடைய சிறப்பியல்புகள் இந்த 8 குணங்களும் என்றால், அவனுக்கு பொது இயல்பு இருந்து ஆகத்தானே வேணுமையா? அது என்னவென்று பார்த்தால், அதுதான் 5 தொழில்கள். அவன் புரியும் 5 தொழில்கள் தான் அவனுடைய பொது இயல்பு. ஆகவே இறைவனை பற்றி இன்று பார்க்கும்போது, அவனுடைய நிலைகளை பற்றி பார்க்கும்போது, அவனுக்கு பொது இயல்பும் உண்டு, சிறப்பியல்பும் உண்டு, உயிர்களுக்கு இருப்பது போல போன வகுப்பில் பார்த்தோம். ஆகவே அவனுடைய சிறப்பியல்பு மீண்டும் அவனுடைய 8 குணங்கள், பொது இயல்பு 5 தொழில்கள். இந்த 5 தொழில்களை அவன் ஏன் ஆற்ற வேண்டும் என்று நேற்றும் வந்த ஒரு கேள்வி மூலமாகவும் பார்த்தபடியால் அதை மீண்டும் ஒருமுறை ஞாபகத்திற்கு கொண்டு வந்து விடுவோம். இந்த தலைப்பில் அவன் இந்த 8 குணங்களையும் இந்த ஆன்மாவை ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்காக தன்னுடைய சிறப்பியல்பு பொது இயல்புகளால் அவன் அதை இயக்குகின்றான். ஆகவே இந்த பொது இயல்பில் இருக்கும் ஐந்தொழில்களும் அவன் முற்றளிப்புக்கு பின் என்ன மாதிரி இந்த ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக இந்த 36 தத்துவங்களையும் தோற்றுவித்தான் என்பதைத்தான் நாங்கள் இந்த 36 தத்துவங்களின் அடிப்படை கருத்தில் படித்து முடித்திருக்கின்றோம் ஓரளவு. ஆகவே இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்தொழில்களும் ஏன் புரிகின்றான்? இந்த முற்றளிப்பு காலத்திற்கு பின் இந்த ஆன்மாக்களை மூன்று வகையாக பிரித்து அந்தந்த இடங்களில் அந்தந்த புவனங்களில் வாழ விடுகின்றான். இந்த ஆன்மாக்களை புருட நிலையாக்கி பொருட்களை சுயிக்க விட்டு அதனால் அனுபவம் பெற்று வினைகளை தீர்த்து பல புறப்புக்கள் எடுத்து அந்த வினைகளை முற்றாக முடித்து பதிஞானத்தை காண விடுகின்றான். ஆகவே இதுதான் அவனுடைய இறைவனின் இயக்கங்கள். அதை படித்திருக்கின்றோம். அதற்கு மேலாக அவன் இந்த இயக்கங்களை செய்யும் போது இந்த முற்றளிப்பு காலத்தில் அவன் இறுதியாக ஒடுக்குதல் ஆகிய அழித்தல் தொழிலை செய்த பின் அடுத்த படைத்தலை அவன் தொடங்குவதற்கு முன் அவன் தனியத்தான் இருக்கின்றான் சொரூப நிலையில். அந்த நிலையில் வைத்து இன்னொரு விடயத்தையும் பார்த்து விடுவோம், அற்புதமான விடயத்தை. அந்த காலகட்டத்தில் ஒருவரும் இல்லாமல் அவன் சொரூப நிலையில் இருக்கும் பரமசிவன் மாத்திரம் இருக்கும் நிலையில் தன்னுடைய நேரத்தை போக்குவதற்கு தனக்கு ஏதாவது தேவை என்றுதான் மணிவாசகர் அருளிய திருவாசகத்தை அவன் எழுதி எடுத்து கொண்டான் என்று திருவாசக நூலை தில்லையில் வைத்து எழுதும் போது அதில் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அருளாளர்களால். அவன் தனிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் போது இந்த முற்றளிப்புக்கு பின் அடுத்த படைத்தல் தொடங்க முன் அவன் அந்த நேரத்தில் தனக்கு ஒரு நூல் தேவை. அதுதான் அவன் தனக்கே தானே மணிவாசகர் சொல்லி எழுதி எடுத்து கொண்ட திருவாசக நூல். அதனால்தான் திருவாசகம் என்னும் தேன் மிகவும் இன்றியமையாத நூல், ஒரு அருளாளர் சொல்ல இறைவன் எழுதிய நூல் என்று அதுக்கு அற்புதமான பெயர்கள் உண்டு. அதையும் இங்கு நினைவுக்கு கொண்டு வருவோம். ஆகவே இந்த இறைவன் தன்னுடைய நிலையில் இருந்து கீழே தடத்த நிலைக்கு வந்து சக்தி மூலமாகத்தான் இந்த 36 தத்துவ இயக்கங்களையும் செய்கின்றான் என்பதையும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த சக்தி என்பது இயக்க சக்தி, அது சிவசக்தி என்று சொல்லுகின்றோம் சைவ சித்தாந்தத்தில். ஆனால் இன்னும் ஒரு சக்தி இருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். அது என்ன சக்தி? படித்துவிட்டோம், மாயா சக்தி. அந்த சக்தியையும் சிவசக்தியையும் நாங்கள் குழப்பிவிடக்கூடாது. மாயா சக்திக்கு சைவ சித்தாந்தத்தில் இறைவனின் இயக்கத்தில் வருகின்றபடியால் அதை மீளாய்வு செய்கின்றோம். அந்த மாயா சக்திக்கு ஒரு பெயர் கொடுத்திருப்பதாக சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறினார். அது வைப்பு சக்தி, ஃபிக்ஸ் டிபாசிட் டு இறைவன். இறைவனுடைய வைப்பு சக்தியாக அந்த மாயா சக்தி கருதப்படுகின்றது. ஏனென்றால் அவன் தனக்கு வேண்டிய நேரத்தில் அந்த வைப்பு சக்தியிலிருந்து சக்தியை எடுத்துத்தான் இந்த சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவத்தை இயக்குகின்றான். அந்த வைப்பு சக்தியாகிய மாயா சக்தியிலிருந்துதான் சுத்த மாயையாகவும் அசுத்த மாயையாகவும் எடுத்து சுத்த மாயையிலிருந்து சிவ தத்துவத்தையும் அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்தையும் எடுத்து இயக்குகின்றான். ஆகவே அந்த சக்தி வைப்பு சக்தி என்று பேராசிரியர் அடித்து கூறுகின்றார். ஆனால் சிவசக்தியில் இருக்கும் பராசக்தியின் நிலை பல வடிவங்களில் பல நிலைகளில் அந்த சக்தி செயல்படுகின்றது இறைவனுக்கு இந்த இயக்கத்தில். அது சிவசக்தியாகிய இயக்க சக்தி. ஆகவே இந்த ரெண்டு சக்திகளையும் நாங்கள் சேர்த்து முடிச்சு போட்டுவிடக் கூடாது சைவ சித்தாந்தத்தில். அதுவும் சக்திதானே, இதுவும் சக்திதானே என்று பேராசிரியர் மிகவும் கவனமாக அதை சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே இந்த கடவுளின் செயல்பாட்டை இன்று அவருடைய முக்கிய நிலைகள், அவருடைய குணங்கள், அவருடைய சிறப்பியல்புகள், அவருடைய பொது இயல்புகள் அவற்றை பற்றி சிறிய சிந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகவே இறைவன் தான் இந்த விடயங்களை இயக்குகின்றான், அவனுடைய இயக்கத்தில் தான் இருக்கின்றது, அந்த இயக்கத்தில் தான் நாங்கள் சுழற்சியில் இருக்கின்றோம், அந்த சுழற்சியிலிருந்து தான் நாங்கள் எங்களை பக்குவப்படுத்துகின்றோம். அந்த பக்குவம் என்று சொல்வதென்றால் என்ன? செயல்முறை பக்குவம் மாத்திரம் அல்ல, திருவருள்தான் இவற்றை செய்கின்றதென்று சிறிது சிறிதாக அறிந்து முழுமையாக அதை சித்தத்தில் பதிப்பதுதான் எங்களுடைய பக்குவ நிலை. இவற்றை பதித்தவுடன் நாங்கள் செய்யும் சாதனையால் நாங்கள் துரிதமாக முன்னேறி இந்த பதிஞானத்தை நோக்கி போக வேண்டும். ஞானங்களும் மூன்று வகை என்று படித்திருக்கின்றோம், அதையும் நினைவு கூறுவோம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். பாசஞானம் என்பது அறிவு நூல்களால் நாங்கள் பெறும் ஞானம், இந்த பொருளுலகத்தை வெல்லுவதற்காக. பசுஞானம் என்பது எங்களுடைய செயல்முறைகளால் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் உயர்த்துவது. இது ரெண்டையும் செய்யும் போது பதிஞானத்தை நாங்கள் நோக்கி செல்கின்றோம். இறைவன் அதை எங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றான். இதற்கு மேலாக நாங்கள் கிரியா யோகத்தில் பயணிக்கின்றோம். ஆகவே சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடன் இந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகா தத்துவ முறைப்படி நாங்கள் எங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து பக்குவத்தை பெற வேண்டும். அந்த பக்குவத்திலிருந்து எங்களுடைய பயிற்சியை மேன்மையாக்க வேண்டும். அந்த பயிற்சியிலிருந்து பதிஞானத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியும் பரம்பொருளும் எங்களுக்கு உதவிக்கு இருப்பார்கள் என்று சொல்லி இன்று கடவுளை பற்றிய இந்த தத்துவத்தில், எங்களுடைய இந்த முழு இயக்கத்திலும் அவரை பற்றிய முக்கியமான சிந்தனையை நினைவுக்கு கொண்டு வந்தோம். இப்போது நான் கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம,
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம்
வழங்கப்பட்டது. அவற்றை சிறு குறிப்புகள் மூலம் எடுத்துக்கொண்டேன். இருப்பினும் அவற்றை திரும்பவும் செய்து அதில் தெளிவு பெற உள்ளேன். இருந்தாலும் திருவருளால் இவற்றை எல்லாம் செய்கின்றேன் என்பது இன்றைய சத்சங்கம் மூலம் மிக தெளிவாக எமது மனத்தில் பதிந்த என்பது முற்றிலும் உண்மை. எனவே திருவருள் மூலம் செய்கின்ற என்பதை உணர்வு பூர்வமாக அறிய நமது அறிவுத்திறனை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும். அதற்கு சத்சங்கம் மிகவும் வழிகாட்டியாக இருக்கின்றது. அதன்படி நாங்கள் அணுகி அதன் பயனை பெற வேண்டும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்.
நன்றி ரவினையா. மிகவும் அற்புதமாக அந்த லைஃப் வயர் என்று சொல்லுவோம், அந்த உயிர் நாடியை பிடித்து விட்டீர்கள். திருவருள்தான், அதை நாங்கள் உணர வேண்டும், பற்ற வேண்டும், அதனால் பக்குவப்பட வேண்டும் என்ற அந்த சொல்லை மிகவும் வைராக்கியமாக எடுத்து சாதகர்களுக்கு கூறினீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் வளமை போலவே கார்த்திகேயன் ஐயா அதை ஒரு படியில் மேற்கொண்டு சென்று இன்னும் சில விடயங்களை மக்களின் அறிவு நிலைக்கு கொடுப்பதற்காக, அதை சிந்திப்பதற்காக மிகவும் அழகாக பாபாஜி பெரம்பொருள் உதவியுடன் அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கின்றது. நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய.